குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 3 இறை வசனங்கள் 31-35. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு, தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும், இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சமீபத்திலே தொலைக்காட்சியிலே வந்த ஒரு விளம்பர காட்சி மிகவும் மனதை தொட்டதாக இருந்தது. அந்த விளம்பர காட்சியிலே நான் கண்டது என்னவென்றால், மகன் ஒரு தொழில்நுட்ப ஊடகம் சார்ந்த ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுகிறார். அந்த பணியாற்றுகின்ற அலுவலகத்தில் இருக்கின்ற அத்துணை பேரும் மிகவும் படித்தவர்களாக, நல்ல பொறுப்பில் இருப்பவர்களாக, ஒரு மேட்டுக்குடியினருடைய உடை அணிந்தவர்களாக உயர்ந்த நிலையில் இருப்பதை போன்று அந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அலுவலகத்திற்கு வருகின்ற அந்த மகன் வருகின்ற பொழுது தன்னுடைய மதிய உணவை எடுத்து வர மறந்து விடுகிறார். அலுவலக வேலைகளை மூழ்கி இருக்கின்ற பொழுது அவரை அழைப்பதாக ஒரு அழைப்பு வருகின்றது. அவர் யார் தன்னை தேடி வந்திருக்கிறார் என்று தான் இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து எட்டி பார்க்கிறார். அவருடைய தாய் மிகவும் சாதாரண உடையில தன் பிள்ளைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே எண்ணத்திலே விரைந்து வந்து தன் மகனுக்காக அந்த கையிலே உணவை வைத்து கொண்டு நிற்கிறார். அச்சத்தோடும், ஒரு தான் இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கிறோமோ என்கின்ற உணர்வோடும், ஒரு தோற்றத்தோடு அவர் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது மகன் பார்த்துவிட்டு, முதலில் அந்த மகனினுடைய மனநிலையை அழகாக அந்த காட்சியில் வெளிப்படுத்தி இருப்பார்கள். இந்த இடத்திற்கு இவர்கள் ஏன் வந்தார்கள் என்பது போல் அவனுடைய அந்த பார்வையும் அணுகுமுறையும் இருக்கும். தாயிடம் சென்று அந்த உணவு பொட்டலத்தை வாங்கிவிட்டு விரைவாக அவர் எப்படியாவது அங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும். மற்றவர்கள் தன் தாயை பார்த்து விட்டால் ஏன் இவர்கள் குடும்பம் இவ்வளவு நடுத்தர வர்க்கமா என்று நினைத்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே அவரை அனுப்புவதிலேயே அந்த மகன் குறியாக இருந்து அனுப்பிவிட்டு, அந்த தாய்க்கும் சொல்வதறியாமல் அவர் செல்லுகின்ற பொழுது வந்து தன்னுடைய இருக்கையிலே அமர்கின்ற பொழுது ஒரு புகைப்படத்தை பார்ப்பான். தன் தாய் சிறு வயதிலே தன்னை அணைத்து கொண்டிருக்கின்ற அந்த படம். அதை பார்த்தவுடன் அவன் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும். என்னுடைய தாய் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும், அவள் எந்த உடையில் இருந்தாலும், என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தெடுத்த என் தாய், எனவே அவளை நான் ஒருபோதும் இதுபோன்று நடத்தி இருக்கக்கூடாது என்று குற்ற உணர்ச்சி அவன் மனதை சூழ்ந்தவுடன் உடனடியாக எழுந்து வந்து தன் தாயை அழைத்து, அவன் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது அவன் தாயும் அவனும் பாடி நடனமாடுகின்ற ஒரு பாடலை பாடி தன் தாயினுடைய கரத்தை பிடித்து ஒரு நடனம் ஆடுவான். அங்கு இருக்கின்ற அந்த அலுவலகத்தில் இருக்கின்ற அத்துணை பேரும் அதை பார்த்து மகிழ்ந்து கரவொலி எழுப்புவார்கள். ஆக அந்த காட்சியின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பிய செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தாயினுடைய அன்பு, தாயினுடைய பரிவு, தாயினுடைய உடனிருப்பு எப்பொழுதும், எவ்வளவு படித்த மேதாவிகளாக இருந்தாலும், வாழ்க்கையினுடைய எந்த உச்சத்தை தொட்டவர்களாக இருந்தாலும், அத்துணை பேருக்கும் அது பொதுவானது, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது, ஒருபோதும் அதை குறைத்து மதிப்பிட முடியாது என்கின்ற செய்தி தான் அன்புக்குரியவர்களே. இன்றைய நற்செய்தியில் இயேசுவும் அப்படி நடந்து கொண்டாரா என்று நினைப்பதைப் போல இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவை பார்ப்பதற்கு ஆவலோடும் ஆசையோடும் தன் மகனை தேடி நாடி ஓடி வந்த அன்னை மரியாளையும் அவரோடு வந்த மற்ற உறவினர்களையும் இயேசு உதாசீனப்படுத்துவதைப் போல இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதோ உன்னை காண்பதற்கு உன் தாயும் உன் சகோதரர்களும் சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் வர சொல்லுங்கள், அவர்களுக்கு முதமிடல் கொடுங்கள், அவர்களை கொண்டாடுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக, யார் என் தாய், யார் என் சகோதரர்? அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை தான் பல நேரங்களிலே நம்முடைய பிரிந்து போன சபையினருக்கு, நம் தாய் திருச்சபையிலிருந்து தங்களை துண்டித்து கொண்ட பிற சபையினை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக அன்னை மரியாளை புறந்தள்ளுவதற்கும் அவளுக்கு நாம் செலுத்துகின்ற வணக்கத்தை தேவையற்றது என்பதை சுட்டி காட்டுவதற்கும் இன்றைய நற்செய்தி பகுதி ஒரு வாகாக, ஒரு இயல்பாக, அவர்கள் சுட்டி காட்டுவதற்கு ஏதுவாக அமைந்திருப்பதாக நாம் காண முடியும். ஆனால் இதனுடைய அடி அர்த்தம் என்ன? இந்த நற்செய்தியாளர் இந்த பகுதியை எதற்காக சுட்ட வேண்டும்? மார்க் நற்செய்தியாளருக்கு அன்னை மரியாள் மீது அவ்வளவு கோபமா, அல்லது இயேசுவிற்கு உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டுமா என்கின்ற எண்ணம் இந்த வாசகப் பகுதியை வாசிக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் உள்ளத்திலும் எழும். அன்புக்குரியவர்களே, இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பல்வேறு வகைகளிலே நீங்கள் இதற்கான விளக்க உரைகளை கேட்டிருக்க முடியும். அன்னை மரியாளை ஒருபோதும் இயேசு புறம் தள்ளுபவர் அல்ல. அன்னை மரியாளை உதாசீனப்படுத்துகின்ற உள்ளம் கொண்டவராக இயேசு ஒருவேளை இருந்திருந்தால் தன் தாயை நிச்சயமாக கல்வாரி குன்றிலே தன் பாதத்திற்கு அடியில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாயை ஒரு பொருட்டாக அவர் கருதுகின்ற நபராக இல்லை என்றால் எதற்காக தன் சகோதரனிடம், தன் சகோதரனாக மதித்த யோவானிடம், சீடரிடம் ஒப்படைக்க வேண்டும்? இதோ உன் தாய் என்று தன் தாயை பத்திரப்படுத்துவதற்கு இயேசு ஏன் நினைக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்று சொல்லுவார்கள். பசி வந்தாலே பத்தும் பறந்துவிடும் என்றால் உயிர் போகின்ற வேதனையிலே, கழுமரத்திலே, கல்வர்கள் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு எதற்காக தன் காலடியில் நின்று கொண்டிருக்கின்ற கன்னிமரியாளை கண்கொண்டு பார்க்க வேண்டும், கருணையோடு பேச வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு எப்பொழுதும் தன் தாயை புறம் தள்ளுகின்ற நபர் அல்ல. மாறாக, அவளுடைய மாட்சிமை, அவளுடைய மகிமை, அவளுக்கான மரியாதை அவள் தன்னை ஈன்றெடுத்ததனால் மட்டுமல்ல, மாறாக தான் வாழ்கின்ற வாழ்வை, தன்னுடைய வார்த்தையின்படி அவள் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறாளே, தன்னை பின்பற்றுகிறாளே, அதனால் அவள் என்னுடைய தாய் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக சூசகமாக இயேசு உணர்த்துகின்ற செய்திதான். இவர்கள் யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரிகள் என்று சொல்லிவிட்டு கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்தான் என் தாய். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, அந்த இயேசுவினுடைய அந்த மறை போதனையை கேட்பதற்காக கூடியிருந்த மக்களுக்கு அன்னை மரியாளை எப்படி தெரியும் என்றால், அன்னை மரியாள் இயேசுவை ஈன்றெடுத்தவள், அன்னை மரியாள் இயேசுவுக்கு மாறோடு அனைத்து அமுதூட்டியவள், 30 வயது வரை அவனை வளர்த்தெடுத்தவள். இது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும், இவள் என்னை ஈன்றெடுத்ததனால் அல்ல, எனக்கு பாலூட்டியதனால் அல்ல, மாறாக கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதனால் இவள் என் தாயாக இருக்கிறாள் என்கின்ற ஒரு மாபெரும் செய்தியை, மாபெரும் உண்மையை அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக இயேசு கூறுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்? கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற இவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஈன்றெடுத்தவளாக இருந்தாலும் சரி, இறை வார்த்தையின்படி இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது மட்டும்தான் அவள் கடவுளுக்கு ஏற்புடையவளாக எனக்கு தாயாக இருக்க முடியும், என் உடன் பிறந்தோராக இருக்க முடியும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நினைத்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஈன்று புறம் தந்ததனாலும், மாரோடு அனைத்து அமுதூட்டியதனாலும், கரம் பிடித்து 30 வயது வரை வளர்த்தெடுத்ததனாலும், உடல் கழுவியதனாலும், உடை அணிவித்ததனாலும், மரபு காட்டியதனாலும், உறவுகளை அறிமுகப்படுத்தியதனாலும் மட்டுமல்ல, மாறாக கடவுளினுடைய திருவுளம் இதுவென்பதை இயேசு பிறப்பதற்கு முன்பாலே கபிரியேல் தூதர் வந்து கன்னி மரியாளே நீ ஒரு மகனை ஈன்றெடுப்பாய், அவளுக்கு இவானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்ன பொழுது அச்சம் கவ்விக்கொண்டிருந்தது. நான் கன்னியாயிற்று, எனக்கு இது எப்படி நிகழும் என்று அச்சத்தோடு கேட்டாலும் இது ஆண்டவனுடைய அருள் என்று தெரிந்தவுடன் ஆம் என்று அந்த திருவுளத்திற்கு பணிந்தாளே. அன்புக்குரியவர்களே, அந்த கணமே, அந்த நிமிடமே அன்னை மரியாள் இயேசுவினுடைய தாயாக இந்த உலகம் கொண்டாடப்பட வேண்டிய நேரம் என்பதை இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நம்முடைய தாய் நாடும் நம்முடைய இந்திய தேசமும் இன்று அந்த நாட்டினுடைய தாய்மையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்தியா என்பது ஒரு துணை கண்டம் என்று அழைப்பார்கள். இந்தியா மற்ற நாடுகளை போன்று ஒருமைப்பட்ட ஒரே மொழி ஒரே இனம் என்று நிற்பது அல்ல, மாறாக பன்மையில் ஒருமைப்பாட்டை கொண்டாடுகின்ற மற்ற எல்லா மொழிகளையும் பேசுகின்ற மக்கள் தனக்குள்ளே இருந்தாலும் இந்தியர்கள் என்கின்ற ஒருமைப்பாட்டிலே ஒருங்கிணைந்து நிற்கின்ற ஒரு தேசமாக, உலகத்திலேயே பெரும் மக்கள் தொகையை கொண்ட ஒரு மக்களாட்சி முறையை கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தேசமாக, பண்பாட்டுகளினுடைய தொட்டிலாக, பாரம்பரியத்தினுடைய விளை நிலமாக இந்திய தேசம் பார்க்கப்படுகிறது என்றால், இதோ பல்வேறு சமஸ்தானங்களாக பிரிந்திருந்த இந்திய தேசம் சுதந்திர போராட்டத்திற்கு பிற்பாடு சர்தார் வல்லபாய் பட்டேல் என்கின்ற இரும்பு மனிதனினுடைய முயற்சியினாலும் பல்வேறு நாட்டு தலைவனுடைய உழைப்பினாலும் இன்று இந்தியா ஒரே நாடாக ஒரே தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு ஒரே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கட்டுப்பட்டிருக்கிறது என்பதனை உலகத்திற்கு சொன்ன தினம் இந்த குடியரசு தினம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த சட்டங்களை எல்லாம் வரையறுத்து கொடுத்த டாக்டர் அம்பேத்காராக இருக்கலாம், அதை இணைப்பதற்காக இந்த மாநிலங்களை இணைப்பதற்காக உழைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருக்கலாம், இந்த சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்திய அண்ணல் காந்தியடிகளாக இருக்கலாம், இந்த தேசத்தினுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்த நேருவாக இருக்கலாம், இவர்கள் அத்துணை பேரும் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக போராடி பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக அவர்கள் இயற்றிய சட்டத்தை கடைபிடிப்பதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை மக்களும் பல்வேறு மொழிகள், பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள், பல்வேறு உடைகள், பல்வேறு பாரம்பரியங்களை கொண்டிருந்தாலும் இந்த தேசத்தினுடைய நாடி துடிப்புகளாக தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்களே. இந்த நல்ல நாளிலே இந்தியா இந்த சட்டத்தின்படிதான் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு மாபெரும் கேள்வியையும் நாம் முன்வைக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவிற்கு அன்னை மரியாள் ஈன்றெடுத்ததனால் மட்டுமல்ல, மாறாக இறை திருவுளத்தை நிறைவேற்றியதனாலும் அன்னையாக திகழ்கிறார். இந்திய தேசத்திலே பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு நபரும், அதை ஆட்சியிலே அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தலைவர்களும் கூட இந்தியாவிலே இருப்பதனால் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை எளிய மக்களினுடைய நலன்களின் மீதும் அக்கறை கொள்ளாமல் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தலையாட்டுகின்ற செல்வ சீமான்களினுடைய பார்வைக்கு ஏற்றவாறு தங்களுடைய ஆட்சி முறையை அமைத்து கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த நாடு இன்றைய தினம் இந்த குடியரசு விழாவை கொண்டாடுவதனால் என்ன அர்த்தம் விளைந்து விட போகின்றது? இங்கு சட்டம் என்பது வறியவர்களுக்கு ஒருபோலும் வாழ்பவர்களுக்கு ஒருபோலும், செல்வ செழிப்போடு இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியும், ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு அது வேறு மாதிரியான முகங்களையும் காட்டிக் கொண்டிருப்பதை இன்றைய யதார்த்தங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலிலே நாம் நம்முடைய தேசத்தினுடைய இந்த குடியரசு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம் உள்ளத்திலே இருக்க வேண்டிய காரியம் என்ன? இதோ இன்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்தியாவினுடைய முதுகெலும்பாக கருதப்படக்கூடிய இந்த விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ இந்த வேளாண் மசோதாவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்களே, இந்த சட்டத்திற்கு எதிராக தங்களுடைய குரலை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களே. எதற்காக? அன்புக்குரியவர்களே, இந்த நாடு ஒருபோதும் தன்னுடைய இறையாண்மையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக, இந்த நாடு ஒருபோதும் வறியவர்களை வஞ்சித்து விடக்கூடாது என்பதற்காக, இந்த நாட்டிலே இயற்றப்படுகின்ற சட்டங்கள் ஏழை எளியவர்களுக்கும் கடைக்கோடியில் இருக்கின்ற குடிமகனுக்கும் அவனுடைய சொத்துரிமையையும் அவனுடைய தொழில் உரிமையையும் அவன் இந்த நாட்டில் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகளையும் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இயேசுவினுடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள். இன்றைய இந்தியாவிலே இந்த சூழலிலே கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் யார் தெரியுமா? இதோ போராடி கொண்டிருக்கிறார்களே இந்த வேளாண் சட்டத்திற்கு எதிராக. இதோ இந்திய பெருந்தேசத்திலே இப்படி ஒரு அநீதியான சட்டம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இதோ பல நாட்களாக உணவு, உடை, இருப்பிடம் அத்துணையும் தாங்கள் போராடுகின்ற இடத்திலேயே ஏற்படுத்தி கொண்டு அசையாமல் நின்று போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் அன்புக்குரியவர்களே நமது பார்வையிலே உண்மையிலேயே கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற உண்மை மக்களாக இருக்கிறார்கள். இன்று அவர்களை பார்த்துதான் இயேசு சொல்கிறார், இவர்கள்தான் என் சகோதரர்கள், இவர்கள்தான் என் தாய்மார்கள் என்று. இதோ ஒரு பெண் தன் நிறைமாத கர்ப்பிணியாக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறாள். அவள் எங்கிருந்து போக சொல்கிறார்கள். ஆனால் அந்த தாய் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் என்னுடைய குழந்தை பிறக்கின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் இல்லாத ஒரு தேசத்திலே என் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறாளே, எவ்வளவு பெரிய ஒரு தியாகமாக இருக்க முடியும்? இதற்கு மேல் நாம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு நபரை நாம் கண்டுவிட முடியுமா? அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இயேசுவிற்கு உறவினராக, உறவினளாக, தாயாக, சகோதரனாக, சகோதரியாக இருக்க வேண்டுமா? அன்புக்குரியவர்களே, அதற்கு திருமுழுக்கு பெற்றால் மட்டும் போதாது, இந்த இணையத்திலே இந்த திருப்பலியை கண்டால் மட்டும் போதாது, மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற திட்டம் என்ன, கடவுள் என் வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக எண்ணி இருக்கின்ற எண்ணங்கள் என்ன? கடவுள் அழகாக சொல்கிறார், என் எண்ணங்கள் போல் உங்கள் எண்ணம் இருப்பதில்லை, நான் பார்ப்பது போல் நீங்கள் பார்ப்பதில்லை என்று கூறுகிறார். காரணம் என்ன? கடவுளினுடைய பார்வையிலே கடையவர்கள் முன்னிலைப்படுகிறார்கள், ஆனால் நமது பார்வையிலே காசுள்ளவர்கள் முன்னிலைப்படுகிறார்கள். கடவுளினுடைய பார்வையிலே வறியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது, ஆனால் நமது பார்வையிலே வருவாய் உள்ளவர்களையே மதிக்கின்ற நபர்களாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு பார்வையும் இப்படி ஒரு எண்ணமும் கொண்டவர்களாக நீங்களும் நானும் இருந்தால், ஒருபோதும் இயேசு கூறுவதைப் போல அவர் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற சகோதர சகோதரிகளாக, தாய்மார்களாக நாம் ஒருபோதும் இருக்க முடியாத அன்புக்குரியவர்களே. இதோ இந்த தேசத்தினுடைய குடியரசு பெருவிழாவையும், நம் தாய் திருவையினுடைய தொடக்க கால திருச்சபையிலே இருந்த ஆயர் பெருமக்களாகிய திமோத்தேயு, தீத்து ஆகியோருடைய வாழ்க்கையையும் அவர்கள் மடலையும் நாம் வாசிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளுகின்ற காரியம் என்னவாக இருக்கின்றது? ஏழை எளியவர்களோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், கனிவோடு மற்றவர்களை நடத்துங்கள், மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி உங்களை பின்னுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவின் பார்வையில் விளையேற பெற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற நிறைவு கொண்ட மக்களாக இருப்பீர்கள் என்கின்ற ஒற்றை வரி செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எண்ணி பார்ப்போம், என்னுடைய வாழ்வு இந்த நாட்டிலே, என்னுடைய வளம் என் உள்ளத்திலே, என்னுடைய இருப்பு இந்த சமூகத்திலே, நான் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே எதை மையப்படுத்தியதாக இருக்கின்றது? கடவுளினுடைய திருவுளத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறதா, அல்லது மனிதர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நம்மை நாமே நமது திருவுளத்தை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எண்ணி பார்ப்போம். போராடி கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களினுடைய அந்த நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு இந்த வேளாண் சட்டம் திருத்தப்பட வேண்டும், இல்லை இல்லை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இப்படியில் மன்றாடுவோம். கடவுள் நம்மையும் இந்திய தேசத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றபடி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
அன்பே உருவான இறைவா, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக உம் மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றிருளும். எங்களது இறைப்பற்றுள்ள காணிக்கை உம் திருமகனின் நிலையானபடியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம்.